நமஸ்காரம். நேற்று யோகம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அது முதல் பகுதி. கேட்டவர்களுக்கு இதுவே யோகம் என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் அதற்கு மேலே படியேற வேண்டி உள்ளது. கண்ணன் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை யோகம், மேலே கர்மயோகம், ஞான யோகம் அனைத்தையும் உபதேசித்தார். யோகம் செய்ய வேண்டிய முறைகளை கூறினார். யோகி எப்படி எல்லாரையும் சமமாக பார்க்கிறான் என்று சொன்னார். ஒரு யோகிக்கு எப்படி வைராக்கியம் இருக்கும், பற்றில்லாமல் இருக்கிறார், இன்ப துன்பங்களை சமமாக கொள்கிறார், அது அவருக்கு கை வருகிறது என்று எல்லாவற்றையும் சொன்னார். அர்ஜுனனும் சரி, இதுதான் யோகம் போல் இருக்கிறது என்று நினைத்தான். ஆனால் அந்த யோகத்துக்கு பயன் என்ன? நேற்றுக்கு யோகம் என்னால் என்றான்னு கூறினேன். யோகத்துக்கு பயன் ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்ம அவலோகனம். அதாவது ஆத்மாவை உள்ளபடி உணர்தல், உள்ளபடி காண்தல். ஆத்மாவை காண்பது என்பது உணர்தலாகத்தான் இருக்க முடியும். ஏனால் அது மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கிறபடியால், நுண்ணியதாக இருக்கிறபடியால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதன் தன்மையை உணர முடியும். வெகு நுண்ணியமாக இருப்பதை எப்படி கண்ணால் பார்க்க முடியும்? யோகத்தால் தான் பார்க்க முடியும். அதனால் யோகம் என்பது ஏதோ வெற்றிட இடத்தை குறித்து தியானிப்பதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு புள்ளியை தியானிப்பது, வெற்றிடத்தை தியானிப்பது, இதுதான் யோகம் என்றால் அப்படி சொல்லப்படவில்லை. யோகம் என்பது பெருமானிடத்தில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் போய் சேர்ந்தாக வேண்டும். அவருக்கு மிகவும் பிடித்தமானது பக்தி யோகம். பக்தி யோகத்தை கொடுப்பதற்குத்தான் நாம் செய்யும் யோகங்கள் எல்லாம் பயன்படும். பெருமானுடைய அடிமை ஆத்மா என்று தெரிந்து கொண்டால் பக்திக்கு வருவோம். அப்ப ஆத்மாவின் தன்மை பகவானுக்கு அடியவன், தொண்டன் என்பது. முதலில் உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு யோகம் பயன்படுகிறது. தேகத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டவன் தெரிந்தவுடன் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து ஆத்மா பெருமானுக்கு அடியவன் புரிந்து கொள்கிறோம். அடியவன் என்றால் அவருக்கு பிடித்தமானதை செய்ய வேண்டும். அதை கண்ணனே கீதை 6வது அத்தியாயம் இறுதியில் சொல்லுகிறார். தபஸ்விப்யஹ அதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகஹ கர்மிப்யஶ்ச அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. வெறும் தவ புரிபவனை காட்டிலும், வெறும் ஞானமுள்ளவனை காட்டிலும், வெறுமனே கர்மங்களை செய்பவனை காட்டிலும் யோகி மிகவும் சிறந்தவன். அவன் ஆத்ம சாட்சாத்காரத்தின் பொருட்டு, ஆத்மாவை உண்மையாக காண்பதின் பொருட்டு யோகத்தை செய்கிறான். அப்படி யோகம் செய்பவர்களுக்குள் எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா அர்ஜுனா? யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதா. எல்லா யோகிகளிலும் எவனொருத்தன் தன் உள்ளத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயே வைத்து ஸ்ரத்தையோடே, அவனை அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தோடே, உலக விஷயங்களில் பற்றில்லாமல் பக்தி யோகத்தை தொடர்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிடித்தமானவன் என்று கண்ணன் சொல்லுகிறார். அதனால் யோகம் என்பது ஏதோ கீழ்நிலையில் நின்றுவிடும், கடவுளை பற்றியது அல்ல, நம்மை பற்றியது என்பதெல்லாம் பதஞ்சலியினுடைய எண்ணம் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எண்ணமும் இல்லை. ஏன் அப்படி? வெறுமனே ஆசனங்களை செய்தோ, அல்லது தியானித்தோ, யாரை தியானிக்கிறோம் என்று தெரியாமலே தியானித்தோ எதை அடைவோம்? யோகத்தை செய்தால் சமாதானம் அடைவோம், திருப்தி அடைவோம், இவ்வுலக வாழ்க்கையில் வம்பு தும்பில்லாமல் இருக்கலாம், அதுவே போருமா? அதல்லவே, அதற்கு மேல் நாம் அடைய வேண்டியது உள்ளது. ஆனந்தம், பிரம்மானந்தம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. அந்த பிரம்மத்தை அடைய வேணுமானால் பக்தி யோகமே சிறப்பானது. அந்த பக்தி யோகம் எளிதில் வாராது. அதை அடைவதற்குண்டான வழிதான் யோகம், யோகம்னு நாம பார்ப்பது. ஏன்னா பொதுவாக என்ன தோன்றும், பக்தி என்பது பாமரனுக்கு, யோகம் என்பது பண்டிதனுக்கு என்று நினைக்கலாம். தவறான செய்தி, தவறான புரிதல். மிக்க பண்டிதர்களாக இருந்தவர்கள்தான் பக்திக்கே வர முடியும். அப்ப பாமரர்கள் பக்தி பண்ண முடியாதானால் கண்டிப்பா செய்யலாம். இதே யோகத்தை சின்ன அளவில் செய்து கொண்டு சிந்தித்து தியானம்னு போகாவிட்டாலும் பெருமானை பற்றி அடிக்கடி சிந்திக்கலாம். அந்த சிந்திப்பினால் ஆலந்தப்பட்ட எம்பெருமான் நம் பாபங்களை கழிக்கிறார். கழிய கழிய பாபம் தொலைய தொலைய தானே பக்தி பிறந்துவிடும். அதனால் யாரோ பண்டிதர்களுக்குத்தான் யோகம்னு நினைக்க வேண்டாம், யாரும் செய்யலாம். இல்லை பாமரர்களுக்குத்தான் பக்தின்னு செய்ய நினைக்க வேண்டாம். அதிக யோகமும் அதிக பாண்டித்யமும் உடையவனுக்கே சிறந்த பக்தி ஏற்படுகிறது. நாமெல்லாம் சரணாகதர்கள், நியாசம் என்பதை பற்றியவர்கள், பெருமான் திருவடிகளே கதி என் நிருப்பும் அவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு அவரே தன்னை பற்றின பக்தி யோகத்தை கொடுக்கிறார். அதற்கு அடிப்படையாகத்தான் திரும்ப திரும்ப அவரை சிந்திக்கிறோம், இந்த யோகத்தை கடைபிடிக்கிறோம். அவர் கொடுக்க போகிறார், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் நான் தூய்மையாவனாக இருக்க வேண்டும். அதனால் யோகத்தின் மூலம் மோட்சம் போனோம் கஷ்டமாக கூட இருக்கலாம். அதற்கு பதில் பெருமானே மோட்சம் கொடுப்பார். ஆனால் அவர் கொடுக்க வரும்போது ஏற்றுக்கொள்ளும் நான் நல்லவனாய், அதற்கு தகுதியானவனாய் இருக்க வேண்டும். அந்த தகுதியை இந்த யோகம் எனக்கு கொடுக்கிறது. பிரம்மச்சரியம், தபசு, அஸ்தேயம், சத்தியம், அஹிம்சா, இதை போல கடைபிடிப்பது எல்லாமே சித்தத்தை மனத்தை கண்டிடத்தில் போகாமல் தடுத்து நிறுத்துவதே யோகம் என்னப்படுகிறது. இது பண்ண பண்ண நான் தூய்மையடைகிறேன், அழுக்கு தொலைகிறது. அழுக்கு தொலைந்து ஒரு புடம்போட்ட தங்கத்தை போல் நான் இருப்பதை பார்த்த எம்பெருமான் பேரானந்தப்பட்டு நமக்கு அனைத்தையுமே வழங்குகிறார். பக்தியும் கொடுக்கிறார், தன்னையும் கொடுக்கிறார். ஆகவே யோகம் என்பது ஏதோ நம்மை பற்றி நினைத்து நின்று விடுவது, வெற்றிடத்தை குடித்து தியானிப்பது என்றெல்லாம் இல்லை. அது பக்தியில் கொண்டு போய் விட வேண்டும், ஆத்மாவை உள்ளபடி காட்ட வேண்டும், பெருமான் திருவடிகளையே பெற்று கொடுக்க வேண்டும். இதுதான் யோகத்தினுடைய அடிப்படை. ஆக இரண்டையும் சேர்த்து புரிந்து கொள்க. ஆறாவது அத்தியாயம் வரை யோகம் செய்வதை சொன்னார். இதிலிருந்து போக வேண்டிய மேல் படிக்கட்டு ஏழாவது அத்தியாயத்திலிருந்து ஒன்பதாவது அத்தியாயம் வரை பக்தி யோகத்தை விளக்கினார். இதுவே பகவத்கீதையின் சாரம். இதுதான் நம் யோக சாஸ்திரத்தை கொடுத்த மகான்களுடைய எண்ணமும்.
ஒரு அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் உற்சவத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அடியனுடைய உபன்யாசம் மாலை 5:30 மணிக்கு ஆண்டாள் கோயில் வாயிலில். அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் பக்தர்கள் ஆகஸ்ட் 1 கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.